السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم، صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும், ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, சங்கையும் புனிதமும் மிகுந்த ரமலான் மாதத்தினுடைய மூன்றாம் நாள் இது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவக்குவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு துவக்குங்கள், அது பரக்கத்து மிகுந்ததாக அமையும். எந்த ஒரு கர்மம் பிஸ்மில்லா இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிறதோ அது அபுத்தர், அது பலனற்றது, பரக்கத்து இல்லாத ஒன்றாக அது அமையும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் எந்த ஒரு காரியத்தை, ஒரு கர்மத்தை செய்ய துவங்கினாலும் பிஸ்மில்லா என்று நாம் சொல்லி துவங்கினால் அதில் மிகுந்த பரக்கத்தும் ஞாபத்தும் இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று யார் சொல்லுகிறானோ அவனுக்கு 4000 நன்மைகள் எழுதப்படுகிறது. 4000 நன்மைகள் எழுதப்படுகிறது. 4000 பாவங்கள் அழிக்கப்பட்டு 4000 பதவிகள் உயர்த்தப்படுகிறது. சொல்லுவதற்கு ரொம்ப லேசான ஒரு விஷயம்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆனால் அதற்கு தரக்கூடிய பலன் இருக்கிறது, அது மிகுந்ததாக இருக்கிறது. 4000 நன்மைகள் எழுதப்பட்டு, 4000 பாவங்கள் அழிக்கப்பட்டு, 4000 பதவிகள் உயர்த்தப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய சிறப்பு மகத்துவம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாவை பொறுத்தவரை 3 பெயர்கள் அதிலே இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறது, அர் ரஹ்மான் இருக்கிறது, அர் ரஹீம் இருக்கிறது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு துவக்குகிறேன் என்பது உள்ளே இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஓத துவங்குகிறேன், சாப்பிட துவங்குகிறேன் என்று ஒரு காரியத்தை, ஒரு வேலையை செய்கிறோம் என்றால் அந்த வேலையை செய்ய துவங்குகிறேன் என்று அதனுடைய பொருள் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். இங்கே அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று இருக்கிறது. இந்த அல்லாஹ்விற்கு விளக்கம் சொல்லி யாரால முடியாது, அல்லாஹ் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அல்லாஹ்விற்கு உண்டான பொருள் என்ன? இப்போ உதாரணமாக அர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளன் என்கிறோம், அர் ரஹீம் என்பது நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னொன்று, அர் ரஹ்மான் என்றால் இவ்வுலகத்தில் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் தீயோருக்கும் அல்லாஹ் அருள் புரியக்கூடியவன், விட்டு வைக்கிறான், அதான் அருள். அர் ரஹீம் என்பது மறுவுலகத்தில் நல்லவர்களுக்கு மட்டும், மூமீன்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன் என்ற பொருளை நாம் சொல்வோம். அல்லாஹ்வுக்கு என்ன பொருள்? அல்லாஹ் என்பது ஒரு பெயரா என்றும் கூட ஒரு கேள்வியை சூஃபியாக்கள் எழுப்புவார்கள். அர் ரஹ்மான் என்பது குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுவை நீங்கள் அழையுங்கள், அபிர் ரஹ் அல்லாஹ் என்று அழையுங்கள், அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், அல்லது வேறு என்ன பெயர்களை கொண்டு நீங்கள் அழைத்தாலும் சரி, உலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று. அல்லாஹ்வின் திருநாமங்கள் குரான் என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது குரானில் வரக்கூடிய பேர் சரதார் சங்கர் சொன்னதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் 99 திருநாமங்கள் உள்ளதாக ஹதீதுகள் சொல்லும். லில்லாஹி திஸ்அத்தும் வ திஸ்உன இஸ்மம் யா இல்லா வாஹிதா, ஒன்றை 100 பெயர் ஒன்றை தவிர 99 பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கிறது என்று. அப்போ அல்லாவுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது என்றால் அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாவுக்கு தானே 99 பெயர். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா அர் ரஹ்மான் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் என்பது என்னது? அல்லாஹ்வுடைய பெயரா என்றால் சூஃபியாக்களாகிய குறிப்பாக ஆரிஃபீன்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள், அல்லாஹ் என்பது அந்த தாத்துக்கு உரியது. அல்லாஹ் என்பது அந்த தாத்திற்கு உரியது. அவனுடைய பண்பு பெயர்களாக இருப்பது தான் மற்ற பெயர்கள் எல்லாம். ஆக தாத்து என்பதை யாராலும் விளக்கிவிட முடியாது. தாத்து என்பதை அல்லாஹுவை பற்றி யாரும் விளக்க முடியாது. அல்லாஹுவினுடைய பண்புகளை பற்றி விளக்கலாம். அவ்வளவு வலிமையும் சக்தியும் மிகுந்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவினுடைய தாத்தை நீங்கள் சிந்திக்காதீர்கள். அல்லாஹுடைய தாத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிந்திங்க அவன் எப்படி இருப்பான் அப்படிலாம் சிந்திக்கக்கூடாது. மாறாக அவனுடைய சிஃபத்தை பற்றி சிந்தியுங்கள். அவன் எவ்வளோ அருளாளனாக இருக்கிறான், அவனுடைய படைப்புகளை பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான படைப்புகள் இருக்கிறது. அவனுடைய குதிரத்தை பாருங்கள், அவனுடைய வல்லமையை பாருங்கள். அல்லாஹ் இந்த பூமியை எப்படி நிலைநிறுத்தி இருக்கிறான், வானத்தை எப்படி நிலைநிறுத்தி இருக்கிறான், மேகங்களை எப்படி ஓட்டுகிறான், இவைகளெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கிறது. ஆக அல்லாஹ்வினுடைய ஹல்கு அவன் ஹாலிக்கு என்பதை நீங்கள் பாருங்கள், ரஹ்மான் அருளாளன் என்பதை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த அருளை பற்றி நாம் பேசுவோம். ஏனெனில் அவ்வளவு இன்பமும் அவ்வளவு சுவையும் அவ்வளவு கனிவும் அந்த ரஹமத்திலே இருக்கிற சங்கையானவர்களே. எனவே அல்லாஹ் என்பதற்கு அந்த அல்லவனுடைய தாத்திற்கு உரியதுதான் அல்லாஹ் என்பது. மற்றவைகள் எல்லாம் அதனுடைய பெயர்களாக இருக்கிறது. எனவே சில பேர் சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருநாமத்தால் என்று சொல்லும் பொழுதும் கூட அதை கூட ஆரிஃபீன்கள் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ற திருநாமத்தால், அல்லாவின் திருநாமத்தால் என்று இல்லாமல் அல்லாஹ் என்ற பிழையாக யாரும் சொல்லலை. ஆனாலும் கூட அல்லாஹ் என்ற திருநாமத்தால் என்றும் பொழுது அல்லாஹ்வினுடைய தாத்தை அது குறிக்கிறது. இன்னொன்று ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு வார்த்தை லேசான வார்த்தை அல்ல, கனமான வார்த்தை அது. அல்லாஹ் என்ற அந்த இஸ்மு இருக்கிறதே அது கனமான ஒன்று. உதாரணமாக இப்போ பாருங்கள், அப்துல்லாஹ் என்று பெயர் வைக்கப்படுகிறது, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைக்கப்படுகிறது, அப்துல் ரஹீம் என்று பெயர் வைக்கப்படுகிறது, அப்துல் காதிர் என்று பெயர், அப்துல் வஹாப், அப்துல் நாசிர் என்று அல்லாவினுடைய சிஃபத்துகளுக்கு உள்ள பெயர்களோடு இணைத்து 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 அப்தை இணைத்து நாம் சொல்லுகிறோம். உதாரணமாக அப்துல் நாசிர் என்று சொல், நாசிர் என்று அல்லாஹ் உதவியாளன், உதவக்கூடியவனாக இருக்கிறான், அவனுடைய அடிமை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த இடத்திலெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அப்தை போய்கிட்டு நாசிர் என்று சொல்கிறோம், அப்துல் ஃபத்தாஹ் அப்தை விட்டுட்டு ஃபத்தாஹ்னு சொல்கிறோம், அப்துல் ரஹ்மான் ரஹ்மான அப்தை விட்டுட்டு ரஹ்மான் நம்ம கூப்பிடுறோம். எத்தனை இடங்களில் இது நடக்கத்தான் செய்கிறது. இது ஒரு பிழை அல்ல, இது ஒரு பிழையாக கருதப்படுவது இல்லை. அல்லாஹ்வினுடைய சிஃபத்துக்களாக அல்லாஹ்வினுடைய குணமாக நீங்கள் குணம் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய குணம் என்னங்கிறத பாருங்க, அந்த குணத்தை போன்று நீங்களும் ஆகுங்கள். அந்த குணத்தை போல் ஆக முடியாது, அதில் ஒரு பகுதி என்ன செய்யலாம், அந்த பண்பை நீங்கள் அல்லாஹ்வினுடைய பண்பை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய பண்புகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய பண்பு எத்தகையது, அதை எப்படி நாம் ஆக்கிக் கொள்வது என்பது தனி ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். ஆக இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், இப்போது அப்துல்லா என்று பெயர் இருக்கிறது, அப்துல் ரஹ்மான் இருக்கிறது, அப்துல் ரஹீம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். யாரும் அப்துல் ரஹ்மானை நாம் என்ன செய்கிறோம், அப்துங்கிறத போக்கிவிட்டு அர் ரஹ்மான்னு கூப்பிட தான் செய்யணும். எத்தனை பேர் ரஹ்மான்னு கூப்பிட்றோம், ரஹீம்னு கூப்பிட்றோம், அதே மாதிரி மற்ற பெயர்களை நாசிர் என்று கூப்பிடுகிறோம், ஹஃபார் என்று கூப்பிடுறோம், அப்துல் ஹஃபார், அப்துல் ஃபத்தா, இதெல்லாம் ஃபத்தாஹு ஹஃபார் என்றெல்லாம் கூப்பிடத்தான் நாம் செய்கிறோம். இது ஒரு பிழை அல்ல. ஆனால் எங்கேயாவது அப்துல்லாஹ் என்பதில் அப்தை போக்கிவிட்டு அல்லாஹ் என்று கூப்பிடுகிறோமா? கூப்பிட முடியாது, கூப்பிடவும் கூடாது, கூப்பிடவும் முடியாது. அப்படி ஒரு சூழல் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. ஒரே ஒரு சமயத்தை தவிர, ஒரே ஒரு நேரத்தில் மாத்திரம் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இதுவரைக்கும் நடந்ததிலேயே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரை யாரையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டது இல்லை. ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு மனமுரண்டாக திமிரு பிடித்த தன்மையில் அவன் அல்லாஹ் என்று பெயர் வைத்தான். தன் பிள்ளைக்கு என்ன செஞ்சா அல்லாண்டு வைத்தான், வைத்த நிமிடமே ஒரு பெரிய இடி விழுந்து அந்த குடும்பமே அழிந்துபட்டது என்று வரலாறு சொல்லும். ஆக மற்ற பெயர்களை நாம் போக்கிவிட்டு, அப்து என்பதை நாம் போக்கிவிட்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரஹீம் ரஹ்மான் என்று கூப்பிடுவதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் என்பது அது சிஃபத்திற்கு உரியதல்ல, அது தாத்திற்கு உரியது. எனவே அவன் மட்டுமே அதில் அழைக்கப்பட வேண்டும், வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது என்று ஆரிஃபீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பெயர் தான் அல்லாஹ். இந்த அல்லாஹுவுக்கு என்ன அர்த்தம்? அர் ரஹ்மான் என்றால் அளவற்றார்களான, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன் என்றெல்லாம் நாம் விளக்கம் சொல்லுகிறோம். அதே மாதிரி அர் ரஹ்மான் என்பது ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருளக்கூடியவன், பாக்கியம் தரக்கூடியவன். அர் ரஹீம் என்பது ஆகிரத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் பாக்கியம் தரக்கூடியவன் என்றெல்லாம் நாம் இந்த பெயரை சொல்கிறோம். இது குறித்து நிறைய விவாதங்களை, ஆரோக்கியமான விவாதங்களை இமாம்களாகிய பெருமக்கள் செய்து அழகான செய்திகளை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே அல்லாஹ் என்பது தனித்தன்மை வாய்ந்தது, அல்லாஹ் என்பது தாத்தை குறிக்கக்கூடியது என்பதால் அது வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது. ரஹ்மான் ரஹீம் என்பதெல்லாம் அவனுடைய சிஃபத்தை, அவனுடைய பண்பை, அவனுடைய குணத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருப்பதின் காரணத்தினால் அதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், ஒரு மனிதருக்கும் கூட நாம் பெயர்களை சொல்கிறோம். சங்கையான பெருமக்களே, ஆக அல்லாஹ் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹுடைய தாத்துடைய ஒன்றாக இருந்தால் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறதா, அல்லாஹ் என்பதற்கு பொருள் இருக்கிறதா என்றெல்லாம் நீண்ட விவாதத்தை பெருமக்கள் செய்வார்கள். அர் ரஹ்மான் ரஹீமுக்கு நம்ம பொருள் சொன்ன மாதிரி அல்லாஹுக்கு பொருள் சொல்ல முடியுமா? பொருள் சொல்ல முடியாது. அல்லாஹ்விற்கான ஆரிஃபீன்கள் கடைசியாக இது குறித்து நீண்ட நெடிய செய்திகளை எல்லாம் பேசிவிட்டு இறுதியாக அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்பதற்கு பொருள் அல்லாஹு தான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் என்பதற்கு பொருள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் என்று மாத்திரமே சொல்ல முடியும், வேறு பொருளை சொல்ல முடியாது. இறைவன் என்றோ கடவுள் என்றோ இத்தனைய பெயர்களை நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் அந்த அல்லாஹ் என்ற அந்த இஸ்முக்கு அது நிகராக ஆகாது, அதனுடைய பொருளாக அமையாது. கடவுள் என்றால் உள்ளத்தை கடந்தவன், கடந்தது கடவுள், உள்ளத்தை கடந்தவனுக்கு கடவுள் என்று சொல்வோம். பெயர் அழகான பெயர்கள் தான், இறைவன் என்பதும் அழகான ஒரு பெயர்கள் தான். ஆனால் அதெல்லாம் அல்லாஹுவின், அல்லாஹ் என்ற அந்த பெயருக்கு பொருளாக அமையாது. அல்லாஹ் என்பதற்கு சரியான பொருள் அல்லாஹ் என்பதுதான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். எனவே நீங்கள் பொருள் விவரிக்கும் பொழுது இறைவன் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இறை கடவுள் என்று அல்லாஹ்வுக்கு நீங்கள் பொருள் சொல்லக்கூடாது. அல்லாஹ் வேண்டா இறைவன் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பு என்று பல பெயர்கள் நம்ம சொல்லுகிறோம் இல்லை. அல்லாஹ்வை இறைவன் என்று சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு பொருள் தரும் பொழுது அல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லுங்கள் என்று ஆரிஃபீன்கள் சொல்வார்கள். எனவே கடவுள் என்பதோ இறைவன் என்பதோ அல்லாஹ்வினுடைய பொருளாக அமையாது என்றும் சொல்லுவார்கள். ஆக அல்லாஹ் ஏடை எடுத்துக்கொண்டா, இப்போ பாருங்கள் நம்ம திக்ர் காதிரியா தெரியக்காவினுடைய திக்ரில் கூட என்ன செய்வாங்க, அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்கிறோம். இந்த சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தந்தது, பல தரீக்காக்களிலும் இது இருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் என்பதை போக்கிவிட்டு அலிஃபை போக்கி விடுவார்கள். அடுத்த கட்டத்தில் போக்கிட்டு லில்லாஹ் 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 என்று என்ன செய்கிறார்கள், திக்ரை செய்கிறோம். அப்போதும் அது அவனை குறிக்கிறது. அந்த லில்லாஹில் லாம் லாம் ஹே இருக்கிறது. அந்த முதல் லாமை எடுத்துவிட்டு லஹ் 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 என்றும் என்ன செய்கிறோம், நாம் திக்ர் செய்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக அந்த லாமையும் எடுத்துவிட்டு ஹூ ஹூ என்று திக்ர் செய்கிறோம். ஆக எல்லாமே அல்லாஹ் என்னும் பொழுதும் அவனை குறிக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ் என்பதிலே இருக்கக்கூடிய, அந்த இஸ்மிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹுவை, அவனுடைய தாத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் எதை அகற்றினாலும் அது அவனை குறிக்கும். எதை அகற்றினாலும், அலிஃபை நீங்கள் நீக்கினால் இல்லா, அடுத்த லாமையை நீக்கினால் லகு, அடுத்த லாமையை நீக்கினால் ஹூ என்று நாம் சொல்கிறோம். இது இவ அனைத்தையும் நாம் என்ன செய்யும், இதை பெருமக்கள் ஆரிஃபீன்கள் அழகான ஒரு விவரமாக சொல்லுவார்கள். இதை எதை சொல்லி காட்டுகிற, இந்த திக்ர் எந்த நிலையை சொல்லி காட்டுகிறது என்றால், ஒரு மனிதன் இறைவனிடமிருந்து தூரமாக இருக்கிறான், தூரமாக இருக்கிறான். அவன் திக்ரின் மூலமாக இறைவனை அவன் நெருங்குகிறான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி சொல்லி இறைவனுடைய பக்கத்தில் நெருங்கும் பொழுது அந்த அலிஃபை நீக்கிவிட்டு லில்லாஹ் இன்னும் நெருக்கமாக ஆகிவிடுகிறான். அந்த லாமையை நீக்கிவிட்டு லஹு என்னும் பொழுது இன்னும் நெருக்கமாக ஆகிவிடுகிறான். இனி ஒரே ஒரு எழுத்து தான் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கிறது. அந்த ஹூ ஹூ என்று சொல்வதன் மூலமாக. அதையும் நீக்கி விடும் பொழுது அவன் அல்லாஹுவை காணுகிறான், காணும் பாக்கியம் அதில் இருக்கிறது, திரை நீங்குகிறது என்றெல்லாம் ஆரிஃபீன்கள் நமக்கு சொல்லித்தருவார்கள். இதனுடைய இரகசியங்களை நாம் இப்போ இங்கே சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் நமக்கு இல்லை. கேட்கும் தகுதிகள் பலருக்கு இருந்தாலும் கூட சொல்லும் தகுதி இருக்க வேண்டும். அதை தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடமிருந்து அதை நாம் கேட்கும் பொழுது மிகுந்த பலனையும் இதயத்திற்கு ஒளியையும் நலவையும் நமக்கு தரும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆக அல்லாஹ் என்ற அந்த திருநாமம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே இருக்கிறது. எனவேதான் இவ்வளவு சிறப்புகளும் இதிலே இடம்பெறுவதனால்தான் யார் இதை ஓதி வருகிறாரோ, யார் ஒரு கட்டத்தில் யார் இதை திக்ரு செய்கிறாரோ என்றும் கூட ஒரு ரிவாயத்து வருகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று திக்ரு செய்கிறாரோ, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை 19 தடவையாவது ஓத வேண்டும் என்று ஆரிஃபீன்கள் சொல்லித்தர்றாங்க. ஏனென்றால் அப்படி 19 அதனுடைய எழுத்தும் 19 அலேஹா திசா தாஷர் என்று அல்லாஹ் குரானில் திசா தாஷரை பற்றி 19 பற்றி குறிப்பிடுகிறான். 19 என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. 19 என்பது ஒரு தனித்தன்மை. இப்போ அதை கொண்டு ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருப்பதாக ஒரு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக இப்போ நாம் வந்து ஒவ்வொரு மொழியும் பேசுகிறோம். தமிழ் மொழி நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் மொழி தெரியாதவருக்கு இன்னொரு அந்த தமிழ் மொழியை புரிய வைக்க இயலாது. அவர் ஆங்கிலம் பேசுவார், சிங்களம் பேசுவார், உருது பேசுவார், ஹிந்தி பேசுவார், சைனீஸ் பேசுவார், இப்படி பல மொழிகள் இருக்கிறது. உலகம் மொத்தத்திற்கும் ஒரே மொழியை கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வர முடியும். அது எண்ணியல் மொழியாக, நம்பர் எண்ணியல், எண் மூலமாக, நம்பர்ஸ் மூலமாக ஒரு மொழியை உருவாக்க முடியும். அந்த மொழி, அந்த நம்பர்ஸ் என்பது ஆக குறைந்தது 1, கூடியது 9. நம்பரில் ஆக குறைஞ்சது 1, கூடினது 9, அதுக்கடுத்து 10 தான் அதில் 1 வந்துடுது, குறைஞ்சது 1, ஆக 19, இரண்டையும் சேர்த்தால் 19. இந்த அலைஹா திசா தாஷர் என்பதை வைத்து இன்று உலக மொத்தத்திலும் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மொழியை அறிமுகப்படுத்தி விடுவது என்று அது எண்ணியல் மொழியாக கொண்டு வருவது என்று ஒரு பெரிய ஆய்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை குரானின் மூலமாகவும் தெளிவுபடுத்துகிறான். ஆக இந்த 19 என்று ஒரு தனி சிறப்பும் தனி நன்மையும் இருக்கிறது. அதைத்தான் சூஃபியாக்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 19 தடவையாவது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நீங்கள் கூறுங்கள் என்று அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அதன் மூலமாக நரகத்தினுடைய விடுதலை நமக்கு கிடைப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. எனவேதான் இப்படி சிறப்புகள் இதிலே இருப்பதின் காரணத்தினால்தான் இந்த 19 தடவையாவது நாம் குறைந்தபட்சம் நாம் அதை ஓதி வர வேண்டும். அப்படி ஓதி வருவதின் மூலமாக 4000 நன்மைகள் எழுதப்படுகிறது. பொதுவாக ஒன்றை செய்தால் அதற்கு மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவனுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும். இன்னொரு ஆயத்தின் அடிப்படையிலையும் இன்னொரு ரிவாயத்தினுடைய அடிப்படையிலையும் 10 குறைந்தபட்சம் 700 நன்மைகள் வரை வழங்கப்படுகிறது. ஒரு நன்மைக்கு அல்லாஹு தஆலா 700 நன்மைகளை அதிகபட்சமாக வழங்குகிறான். ஆனால் இந்த பிஸ்மில்லாவிற்கு மாத்திரம் 4000 நன்மைகளை வழங்குகிறான். அப்படியானால் இதனுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிஸ்மில்லா சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்றை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, பூமியில் நடப்பவர்களில் மிகவும் நல்லவர்கள் யார் தெரியுமா? ஆரம்பத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றிலும் அதில் சொல்ல வேண்டும் என்று போதிக்கக்கூடியவர்கள்தான் பூமியிலே நடப்பவர்களிலே மிக நல்லவர்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லிக் கொடுங்கள். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவக்குவதாக இருந்தாலும், ஆற்றுவதாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும் அதிலே பிஸ்மில்லாவை கொண்டு நீங்கள் அதை ஆரம்பியுங்கள். அதில் பரக்கத் இருக்கிறது. அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்படி சொல்லிக் கொடுத்தால் பூமியில் நடப்பவர்களிலேயே மிக நல்லவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னதோடு, அவர்களுக்கு யார் இந்த உஸ்தாதுமார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உதவுங்கள் என்றும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுடைய மதரசாக்களிலே பிஸ்மி சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மியை சொல்லிக் கொடுத்து துவக்குகிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவுங்கள் என்றார்கள். தாபியங்களுடைய வரலாற்றில் அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்படி உதவியதின் காரணத்தினால் ரபியத்துர் ரஇ என்று ஒரு தாபி ரதியல்லாஹு தாலானு, அவர்களினுடைய தாய் என்ன செய்தார்கள் என்றால், நிறைய செல்வம் அவர்களுக்கு இருந்தது. அவருடைய கணவன் மூலமாக நிறைய செல்வங்கள் கிடைத்தது. தன்னுடைய பிள்ளையை சிறந்த பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக மதரசாவிலே ஒப்படைத்து மஸ்ஜிது நபவியிலே ஒப்படைக்கிறாங்க. அங்கே சஹாபிகள் ஓதி கொடுக்குறாங்க, அவர்களிடத்தில் ஓதி கொடுத்து தாபியன்கள் மூத்த தாபியன்களும் அங்கே ஓதி கொடுக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் பள்ளிகளிலும் அப்படி ஓதுதல் நடந்தது. அங்கெல்லாம் அனுப்பினார்கள். அங்கே அனுப்பி தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக முழு செல்வத்தையும் செலவழித்து முடித்தான். பல கோடி பணம் இருந்தது, அனைத்தையும் அதற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இது எந்த அடிப்படையிலே அருள் நபியாம் கண்மணி செய்யுதுனா, முஹம்மதுன் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, உங்களினுடைய முஅல்லிம்கள், உங்களுடைய பிள்ளைகளினுடைய முஅல்லிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பிள்ளைகளினுடைய முஅல்லிம்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவழியுங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லினால் அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுக்கிறாரோ அவருக்கு தாராளமாக நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு, யார் அப்படி உதவுகிறார்களோ அதுக்கு ஒரு சவாபு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லா சொன்னதற்கு ஒரு சவாபு. பிஸ்மில்லா சொன்னவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்குண்டான சொல்லிவிட்டு, யார் அப்படி உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஐதுக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை என்று எழுதி வைத்து விடுகிறான். அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு விடுதலை எழுதி வைத்து விடுகிறான். எனவே இப்படி ஒரு சிறப்பும் மகத்துவமும் பாக்கியமும் பிஸ்மில்லாவிலே இருக்கிறது. இப்படி பிஸ்மில்லா குறித்து பல தகவல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை குறித்த ஒரு சின்ன செய்தி நாம் சொன்னோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அவனுடைய அருளை பற்றி பேச வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் அந்த அருளை பற்றி பேசுவோம். இன்று பிஸ்மில்லாவை மட்டுமே நாம் பேசுகிறோம். செய்தினா ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். உஹத் யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு சஹாபிகள் அப்படி சிதைந்து அங்கும் இங்குமாக அவர்கள் அகன்ற போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதினுடைய மலை அடிவாரத்திற்கு போய் என்ன செஞ்சாங்க, ஒதுங்கியிருந்தாங்க. அவங்களுடைய பல் ஷஹீதானது, அவர்களுடைய கன்னத்திலிருந்து இரத்தம் வடிந்தது. இப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கான காரணத்தையும், அது எதனால் ஏற்பட்டது, அந்த விளைவுகள் ஏன் என்பதற்கான இவைகள் எல்லாம் நாதாக்கள் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இங்கே நாம் சொல்ல வருவது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்ட போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலை அடிவாரத்திலே அவர்கள் ஒதுங்கியிருந்தார்கள். இன்னும் கூட அந்த மலை அடிவாரத்தில் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் அந்த பகுதிக்கு அவர்கள் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் நாங்களெல்லாம் அந்த சென்ற பகுதியை பார்த்துருக்கிறோம். அவர்கள் அமர்ந்த இந்த இடத்திலிருந்து இன்றும் வாசனை வீசி கொண்டிருக்கும், அருமையான வாசனை வீசி கொண்டிருக்கும். அந்த அங்கிருந்து அந்த பகுதியிலே ஒரு வட்டமாக மெஹ்ராப் மாதிரி அந்த சின்ன இடம் இருக்கிற ஒரு பொந்து மாதிரி, அதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைப்பாறி இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய பகுதியை பெயர்த்து மக்கள் வரக்கத்திற்காக எடுத்து செல்கிறார்கள் என்பதற்காக தடை விதித்ததாக கேள்வி. ஹைர், எப்படியோ அருமையானவர்களே, அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது எதிரிகள் அவர்களிடத்திலே முன் வருகிறார்கள். பல எதிரிகள், ஏறக்குறைய 10 பேர் வருகிறார்கள். 10 எதிரிகள் முன் வரக்கூடிய அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களோடு அஹத அஷர ரஜுலம் மினல் அன்சார், அந்த சமயத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 11 அன்சாரிகளும் இருந்தார்கள். முஹாஜிர்களிலிருந்து தல்ஹா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அன்சாரிகளிலிருந்து 11 அன்சாரிகள் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் எதிரிகள் என்ன செய்கிறாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக முன் வந்த பொழுது அப்போ அவங்க கேட்குறாங்க, அலா அஹதுன் லிஹாவுலா, இவர்களை எதிர்த்து செல்லக்கூடியவர்கள் உங்களிலே யார் அப்படின்னு கேட்குறாங்க. அலா அஹதுன் லிஹாவுலா, இந்த எதிரிகள் வருகிறார்கள், அவர்களை எதிர்த்து உங்களிலே போராடக்கூடியவர் யார் என்று கேட்குறாங்க. அந்த சமயத்தில் செய்தினா தல்ஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அன யா ரசூலல்லாஹ், நான் போகிறேன் என்று அவர்கள் எழுந்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கமா அந்த யா தல்ஹா, நீங்கள் போக வேணாம் தல்ஹா, நீங்கள் போக வேணாம் என்று அவர்களை அமர வைத்து விடுகிறார்கள். நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க என்றதும் ஒரு அன்சாரி தோழர் எழுந்து, நான் போகிறேன் யார சொல்லலான்னு உத்தரவு கொடுக்குறாங்க. அவர்கள் போய் அந்த எதிரிகளை விரட்டுகிறார்கள். ஆனால் எதிரிகள் பலர் இருந்ததின் காரணத்தினால் இவர்களுக்கு பலரை அவர்கள் காயப்படுத்தினாலும் கூட கடைசியாக இந்த அன்சாரி ஷஹீதாகிவிட்டாங்க. இப்போ திருப்பி கேட்குறாங்க, யார் அலா அலி ஹா உலா அஹதுல்லி ஹா உலா, இந்த எதிரிகளை எதிர்த்து செல்லக்கூடியவர் உங்களிலே யார் என்று கேட்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதும் அப்போதும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று சொல்லும்பொழுது கமா அந்த யா தல்ஹா, தல்ஹா நீங்க இறீங்க என்றதும் இன்னொரு அன்சாரி எழும்புகிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அந்த இடத்துல முஹாஜிர், மக்காவாசிலேருந்து அவங்க மட்டும் இருக்கிறாங்க, மற்ற 11 பேர் இருந்தாங்க, அதில் ஒரு ஆள் ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்போ இரண்டாவதாக இன்னொரு அன்சாரி போகிறார்கள், அவர்களும் சென்று போராடி அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக கேட்கிறார்கள், அலாலிஹா உலாயஹதுன், இவர்களை எதிர்த்து போரிடக்கூடியவர்கள் உங்களிலே யாரும் இல்லையா என்று கேட்டபோது அப்போதும் தலஹாரதி அல்லாவுத்தாலும் அண யார சொல்லலாம், நான் போகிறேன் நாயகமே என்று அவர்கள் ஒவ்வொன்றாக திரும்ப துடிக்கிறார்கள். அந்த சமயத்திலும் கூட கமா அந்த யா தல்ஹா, நீங்க இறிங்க தல்ஹா என்று மூன்றாவது முறையும் உட்கார வைக்கிறார்கள். அப்படி உட்கார வைத்ததற்கு பிறகு இனி யார் என்று கேட்கும் பொழுது ஒரு சான்சாரி தோழர் எழுகிறார், எழுந்து நான் போகிறேன் நாயகமே என்று செல்லும் பொழுது அவங்கள அனுப்புறாங்க. இப்படியாக 11 சஹாபிகளும் அன்சாரிகளும் ஷஹீத் ஆயிட்டாங்க. எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்ப இருக்கிறது யாரு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. கூட இருந்த 11 அன்சாரி தோழர்களும் சஹாபிகளும் ஷஹீதானதற்கு பிறகு இப்போது இருப்பது யார் என்றால் சையிதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம்தான். இப்பவும் ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, அலாலிஹா உலாய் அஹதுன், இப்போது இவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் தடுப்பவர்கள் யாரும் இல்லையா, உங்களிலே யார் என்று கேட்கிறாங்க. இப்போ இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்கள், அங்கே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்குது, ஏற்கனவே 12 பேர் இருந்தாங்க, 11 அன்சாரிகள் இருந்தார்கள், ஒரு முஹாஜிர் தோழர் சையிதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், 12 பேர் இருக்கிறாங்க. அப்போ உங்களிலே யார் இவர்களை எதிர்த்து செல்பவர் என்று கேட்டதிலே அர்த்தம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சஹாபியாக முடிந்ததற்கு பிறகு 11 அன்சாரிகளும் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு சையிதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் இருக்கும் பொழுது தல்ஹா நீங்கள் செல்லுங்கள் என்று ரசூல் சொல்லலாமே, சொல்லவில்லை. ஆனால் என்ன கேட்கிறார்கள், அலாலிஹா உலாய் அஹதுன், இவர்களை எதிர்த்து நிற்பவர் யார் என்று அப்பவும் கேட்குறாங்க. அதற்கான விளக்கத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள். அந்த விளக்கத்தை பெரியவர்களினுடைய வாயிலிருந்து கேட்பது தான் நமக்கு பொருத்தமாக அமையும் என கூறிக்கொண்டு அந்த செய்தியை நான் தவிர்க்கிறேன். அருமையானவர்களே, ஆக அந்த நேரத்திலும் செல்லலாலே செய்தினா தலஹா ரலியல்லாஹுத்தான அணையார சொல்லா, நான் போரிடுகிறேன் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது கடுமையான முறையிலே போராடுகிறார்கள், கடுமையான முறையிலே போராடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாள் முழுவதும் தல்ஹாக்கு உரியது அப்படிங்கிறாங்க. அந்த உஹதுடைய நாள் இருக்கிறதே, அந்த நாள் முழுவதுமே தல்ஹாவுக்கு உரியது என்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ரத்துல் முபஷ்ஷரால ஒரு பட்டியலில் பெயர், அவங்களுடைய பெயரும் இருக்குது. அந்த பெயர் ஏன் வந்தது என்பதெல்லாம் தனி செய்தி, அதை இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். என்று கேட்டால் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் சிந்தி, உஹது களத்தில் இரத்தம் சிந்தி சற்று உடல் பலகீனப்பட்ட பொழுது சஹாபிகளை ஒன்று திரட்டுவதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய ஆதத்தில் உள்ளது, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு உயரத்தில் ஏறி அனன் நபியுலா கதீப் அனபின் அப்துல் முத்தலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அந்த சஹாபிகளுடைய காதில் கேட்டதும் உணர்வு பொங்கும், உணர்ச்சிகள் பொங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அனன் நபியுலா கதீப், சத்தியமாக நான் நபி அதிலே பொய்யில்லை, அனபுன் அப்துல் முத்தலிப் நான் அப்துல் முத்தலிபினுடைய பேரன் என்று சொல்வார்கள். யுத்த களங்களிலே இந்த வார்த்தைகளை உபயோகிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லுவதற்காக ஒரு பாறையின் மீது ஏறுவதற்காக முனைகிறார்கள், முடியல. ஏனென்றால் அந்த இரத்தக்களம், அந்த யுத்த களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தம் சிந்திய அந்த உடல் பலகீனத்தால், உடல் பலகீனம் என்றால் நம்முடைய உடல் பலகீனம் போன்றெல்லாம் நினைக்கக்கூடாது. ஷரியத்தினுடைய பார்வையிலே சில விளக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அப்படி போன போது அங்கே ஏற்கனவே காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களாலும் சரியாக எழுந்திருக்க முடியல. அவங்க இதை பார்த்துட்டாங்க, உடனே உருண்டு 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 உடம்பெல்லாம் இரத்தத்தோடும் மணலும் கலந்து இருக்கக்கூடிய நிலையிலே உருண்டு உருண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய பாறையினுடைய அடிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, நாயகமே இந்த பாறையின் மீதா ஏற வேண்டும் என்று கேட்குறாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. யார ரசூலுல்லாஹ், இந்த பாறையின் மீதா ஏற வேண்டும், ஆம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பலா, ஆமாம், பாறையின் மீது ஏற வேண்டும். சின்ன உயரம் இருந்தால் போதுமல்லவா, நீங்கள் ஏறிக்கொள்வீர்களே, ஒரு கொஞ்சம் உயரம் இருந்தாலும் போதும் ஏறிடலாம், ஒரு பெரிய பாறை இல்லை, ஏறி இல்லாமல் ஆம் ஏறிவிட முடியும். நாயகமே அப்படியானால் என்னுடைய நெஞ்சின் மீது உங்களுடைய காலை வைத்து ஏறுங்கள் என்றார்கள். தன்னுடைய நெஞ்சை தருகிறேன், உங்கள் காலை உங்களுடைய பாதத்தை வைத்து ஏறுங்கள் என்று சொன்னபோது அந்த வேதையில் இரத்தம் சிந்தி கிடக்கக்கூடிய அந்த கட்டத்தில் தன்னுடைய நெஞ்சை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்திற்கு தர முன் வந்தார்கள் என்றால் அப்படி வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திடுக்கிட்டு அப்படி பார்க்குறாங்க, யார் தல்ஹாவா? அப்போ தான் கேட்குறாங்க, யார் தல்ஹாவா என்று கேட்டபோது ஆம் தல்ஹாதான் என்று சொன்னது தல்ஹா ரதியல்லாஹுன் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கிட்டாங்க. ஆமாம் நாயகமே, தல்ஹாதான் உங்களினுடைய பாதத்திற்கு அவர் நெஞ்சை தர வந்ததின் காரணத்தினால் சொர்க்கத்தில் துவக்கத்தில் நுழையக்கூடியவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் இடம்பெறச் செய்துவிட்டான் என்று சொன்னார்கள். அத்தகைய தல்ஹா ரதியல்லாஹு தான் அவங்க மட்டும் உட்கார வச்சுக்கிட்டே இருந்தான், இருங்க இருங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்கிறது. எல்லாம் பின்னால் நடந்த செய்தியை தான் நாம் முதலே சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட தல்ஹா ரதியல்லாஹு தாலானு அவர்கள் ஒவ்வொரு முறையும் எழுந்து இந்த எதிரிகளை தாக்குவதற்காக நான் செல்கிறேன் நாயகமே, எனக்கு உத்தரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்ட பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா அந்தயா தல்ஹா, நீங்கள் இருங்க என்று சொல்லிவிட்டு மற்ற சஹாபிகளை அன்சாரிகளையே அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அனுப்பியதற்கு பிறகு 11 சஹாபிகளும் ஷஹீதானதற்கு பிறகு இப்போது செய்யதுனா தல்ஹா ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கிறார்கள். அப்போதும் கேட்கிறார்கள், அலாலி ஹா உலாய் அஹதுன், யாரும் இவர்களை எதிர்த்து நிற்பவதற்கு உங்களிலே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்ட மாத்திரத்தில் அன யார சொல்லா, நான் போகட்டுமா நாயகமே என்று கேட்கிறாங்க, போங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள். கடுமையான சண்டை. தல்ஹா ரதியல்லாஹு தஆலாவும் சரியான வீரம் மிக்கவர்கள், யுத்த யுக்திகள் எல்லாம் தெரிந்தவர்கள். இருந்த போதிலும் கூட ஏற்கனவே அந்த நடந்த உஹது யுத்தத்திலே அவர்கள் மிகவும் பலகீனப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஈமானும் தைரியமும் வலிமையும் அவர்களை எதிர்த்து போராட வைத்தது. எதிரிகள் சீக்கிரமாக நெருங்க முடியவில்லை. அந்த சமயத்தில் அவர்கள் இவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே எல்லா எதிரிகளும் சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்குகிறார்கள். அப்படி தாக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அவர்களுடைய விரல் நுனியிலே எதிரிகளினுடைய கைப்பட்டு விரல் நுனி துண்டாக ஆனது. துண்டாக ஆனதும் பொதுவாக நாம் ஆண்டு சொல்கிறது இல்லையா, அது அரபுகள் ஹஸ்ஸி அப்படிம்பாங்க. அரபுகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹஸ்ஸி அப்படின்னா ஆண்டு சத்தம் போடுறது, அவர்கள் ஹஸ்ஸி என்றார்கள். ஆனாலும் கூட அந்த ஒரு தடவையே அந்த ஹஸ்ஸி என்று சொல்லிவிட்டாலும் கூட அவர்கள் மீண்டும் போரிட்டு அத்துணை வரையும் விரட்டி அடித்து விட்டார்கள். தானாக ஒரு நபராக நின்று அத்தனை பேரையும் விரட்டி அடித்தாங்க. சரி, இவர்கள் ஆரம்பத்திலேயே சென்றிருந்தால் இந்த 11 சஹாபிகளையும் பாதுகாத்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. அதையெல்லாம் ஆரிஃபீன்கள் வேறொரு கண்ணோட்டத்திலே பார்த்து அருமையான விளக்கங்களை அவர்கள் சொல்வார்கள். ஹைர் சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இந்த நேரத்தில் அவர் எதிரிகள் எல்லாம் விரண்டோடி விட்டார்கள். இதற்கிடையிலே வேறு சஹாபிகளும் செய்தி கேட்டு மலமளமென்று வேகமாக இங்கே வந்துட்டாங்க, எதிரிகள்லாம் போயிட்டாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் குல்த பிஸ்மில்லா, என்ன நீங்கள் ஹஸ்ஸின்னு சொல்லிட்டீங்க, அந்த காயம்பட்ட நேரத்திலும் நீங்கள் பிஸ்மில்லாவை சொல்லியிருக்க வேண்டும். அந்த பிஸ்மில்லாவுக்கு பாருங்கள், நம்ம பிஸ்மில்லாவை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். அப்போ மற்ற சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுவோம், குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லுவோம், ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தொழில் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுவோம். காயம்பட்ட நேரத்தில் ஆ என்று சொல்வதற்கு பதிலாக ஹஸ்ஸி என்று சொன்னீர்களே, அதற்கு பதிலாக லவ் குல்த பிஸ்மில்லா, நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும் தலஹா. அப்படி நீங்கள் பிஸ்மில்லா சொல்லியிருந்தால் லரஃபஅத்துக்கல் மலாயிக்கத்து வன்னாசு யந்துரூன இலைக்க ஹத்தா தலிஜபிக்க ஃபீ ஜவ்விஸ் ஸமா, நீங்கள் அப்படி சொல்லியிருந்தால் உங்களோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களை அப்படியே வானத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. வானத்திலே நுழைப்பதை மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கும், வானத்திலே நுழையும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். பிஸ்மில்லா சாப்பிடுவதற்கு பிஸ்மில்லாவை சொல்ல நீங்கள் மறந்தாலும் கூட நீங்கள் இடையில் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறவு, அதெல்லாம் நம்முடைய வாப்பா மார்கள் மாமாரும் சொல்லி தந்திருக்கிறாங்க, பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறவு ஆரம்பத்திற்கும் இறுதிக்குமாக சேர்த்து நான் பிஸ்மில்லா சொல்கிறேன். ஏன்னா அது நடந்து அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததுதான். ஒரு கட்டத்தில் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி பிஸ்மியை மறந்திருக்கிறாங்க. இடையிலே ஞாபகம் வந்து பிஸ்மில்லாஹ் எவ்வளவு வாகிறகு என்று சொன்னதும் அவர்களோடு இணைந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஷைத்தான் வாந்தி எடுத்ததை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். நாயகமே ஏன் சிரிக்கிறீர்கள், உங்களோட நீங்கள் பிஸ்மி சொல்லாமல் தின்றீங்க, அதோடு சேர்ந்து ஷைத்தான் என்ன செஞ்சான், தின்னுட்டு பிஸ்மி சொல்லாமல் தான் சாப்பாடு கொஞ்சம் கூடுதலாக போகும் அப்படி என்ன செய்கிறான், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் சே நாம் சாப்பிட நினச்சிக்கிட்டு இருப்போம், அந்த சாப்பாடுலாம் நம்முடைய உடலுக்கு போய் சேராது, மாறாக அவன் தின்னுட்டு போயிடுவான், அவனுக்கு உடல் வலிமை, அவனுக்கு ஊட்டச்சத்து அவனுக்கு கிடைத்துவிடும். ஆக அப்படி அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான், அவர் திடீரென்று ஞாபகம் வந்து பிஸ்மில்லாவை சொன்னபோது அவன் தலையிலே அடித்து கொண்டு தின்றதையெல்லாம் வாந்தி எடுத்துவிட்டு ஓடியதை பார்த்து நான் சிரித்தேன் என்கிறார்கள் கண்மணி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிஸ்மில்லாவை குறித்து நிறைய சிறப்புகள் ஹதீதுகளிலும் வரலாற்று செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் சொல்வதாக இருந்தாலும் பிஸ்மிக்கல்லாஹும்மா என்று தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. இது அரபுகளினுடைய வழக்கமும் கூட. இப்போவும் நாம் சொல்லலாம், தப்பில்லை, பிஸ்மிக்கல்லாஹும் அல்லாஹ்வே என்னுடைய திருநாமத்தை கொண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த மக்கா ஷரீஃபில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அங்கிருந்த குறைஷிகள் எல்லாம் என்ன சொல்வார்கள், பிஸ்மிக்கல்லாஹும்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அல்லாவை ஏற்று கொண்டிருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கில்லை, அல்லாவை அவர்கள் ஏற்றுதான் இருந்தார்கள், அல்லாவை நம்பி இருந்தார்கள், அல்லாவை ஏற்று இருப்பதில் அவர்களுக்கு பிரச்சனை வரல. எப்போ பிரச்சனை வந்தது என்று சொன்னால், 300 சிலைகளை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், எல்லாம் ஒன்று அல்லாஹ் ஒருவன் ஏகன் என்று சொன்னபோது தான் பிரச்சனைகள் வந்தது. சரி ஹைர், அது குறித்து அந்த தௌஹீது சம்பந்தமாக, தௌஹீதுன்னா இன்றைய காலத்தில் தௌஹீது அல்ல, அது ஒரு வகையான தௌஹீது, தௌஹீதுக்கும் தௌஹீதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று. சில பெயர்களை நாம் வைப்போம், அழகப்பண்டு சில பெயர்களை வச்சுருக்கிறாங்க, அவர் பார்த்தா அழகாகவே இருக்காது. கருப்பண்டு பெயர் வச்சுருப்பாங்க, ஆனால் நல்ல வெள்ளையாக இருப்பான், வெள்ளையண்டு பேர் வச்சுருப்பாங்க, கருப்பண்டு இருப்பாங்க, நல்ல கண்ணன் பேர் வச்சுருப்பாங்க, கண் பார்வை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைய காலத்திலே உள்ள தௌஹீதுவாதிகள். இந்த காலத்தில் தௌஹீதுக்கு சம்பந்தம் இல்லை, எப்படி அந்த பெயர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ அதே போல தான் இந்த தௌஹீத். சரி, அவர்களை பற்றி விமர்சித்து கொண்டு இருப்பதில் என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. நாம் சொல்ல வருவது என்னவென்றால், தௌஹீது என்ற அடிப்படையிலே சில விஷயங்கள் நாம் பேச வேண்டியிருக்கு. சத்தியத்திலும் தௌஹீதிலும் இருப்பது நாம் தான், நாம் தான் ஏகத்துவத்திலே இருக்கிறோம். ஆக அன்றைய காலத்திலே உள்ளவர்கள் இந்த அல்லாஹு தாலா அவங்க என்ன செஞ்சாங்க, பிஸ்மிக்கல்லாஹும்மா என்று தான் நினைச்சுவாங்க, எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே பிஸ்மிக்கல்லாஹும்மா என்று அவங்க எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படியே எழுதிட்டு வந்தாங்க பிஸ்மிக்கல்லாஹும்மா என்று. வகால் அர்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா உமுர்சாஹா என்ற வசனம் இறங்கியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லான்னு எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லா என்று என்ன செய்தார்கள், எழுத ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இன்னஹூ மின் சுலைமான் அவ இன்னஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வசனம் இறங்கியதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினார். இதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடிய வரலாறு. ஹைர், அருமையானவர்களே, ஆக எல்லா காரியங்களிலும் எந்த நிலையிலும் பிஸ்மில்லாவை நாம் சொல்வதின் மூலமாக மிகுந்த பாக்கியங்களையும் சிறப்புகளையும் ஒரு மனிதன் பெற முடிகிறது என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றாக அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகிறாங்க. மேராஜுக்கு போன போது அங்கு உள்ள பல காட்சிகளை அவங்க பார்க்குறாங்க. அதாவது வானத்திற்கு செய்தினா இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களை என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் அழைத்து தன்னுடைய மலக்கூத்துகளை காண்பிச்சிருக்கிறான், மலக்கூத்துகளை என்ன செஞ்சுருக்கிறான், காண்பிச்சுக்கிறான், மலக்கூத்துகளை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான், காண்பிச்சிருக்கிறான். இன்னும் சில இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் நாம் மலக்கூத்துகளை காண்பித்ததாக என்ன செய்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்தையும் காண்பித்தான். நம்முடைய சூஃபியாக்கள் ஆரிஃபீன்கள் நீண்ட நெடிய விளக்கங்களை சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மேராஜினுடைய, மேராஜ் என்ன போதிக்கிறது, மேராஜில் நடந்தது என்ன, மேராஜ் ஏன் நடந்தது. நாம் பல காரியங்க மேராஜுக்கு போகும்போது 1வது வானத்தில் நபிமார்களை பார்த்தாங்க, 2வது வானத்தில் பார்த்தாங்க, 3-7 வானத்தில் நபிமார்களை பார்த்தார்கள், போகும் வழியிலெல்லாம் சூக்கும காட்சிகளை பார்த்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அசலியத்தான அதில் அடிப்படையான சில செய்திகளை பெரும்பாலான அறிஞர்கள் சொல்வதில்லை, சூஃபியாக்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இன்றைக்கு நம் அவசியமான ஒன்று. உண்மையிலேயே மேராஜில் நடந்தது என்ன, ஏன் அந்த மேராஜ் நடந்தது, மேராஜில் அல்லாவிற்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த உரையாடல் என்ன, நடந்த உரையாடல் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். ஆரிஃபீன்கள் ஒரு ஆள் சொல்கிறாங்க, தனா ஃபத தல்லா ஃபக்கான காப கௌசைனியா வதுனா, நெருங்கி நின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை ரொம்ப நெருங்கி நின்றார்கள். எந்த அளவுக்கு நெருங்கி நின்றார்கள், ஃபக்கான காப கௌசைனி அவ்வாதுனா, வில்லினுடைய இரண்டு முனைகள் நெருக்கமாக இருந்தது போன்று அல்லது அதைவிட நெருக்கமாக என்று அல்லாஹ் சொல்வதாக தஃப்சீர்களும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல, அது அப்படியா சொல்லுகிறது. ஃபக்கான காப கௌசைன், கௌசைன்னா ரெண்டு வில்லுகள், ஒரு வில் அங்கே இருக்குல்ல, ஒரு வில்லினுடைய இரண்டு முனைகள். ஒரு வில்லுன்ற இப்படி வளைஞ்சிருக்குது, முனை இப்படி இருக்கும், இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கும், நடுவில் கயிறை கட்டிப்பாங்க. இந்த அளவுக்கோ அல்லது இதைவிட நெருக்கமாகவோ என்று சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்ல இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இரண்டு வில்கள் என்கிறான், இரண்டு முனைகள் என்று சொல்லவில்லை. கௌஸ் என்றால் வில்லு, கௌசைனி என்றால் இரண்டு வில்கள், காப கௌசைனி, இரண்டு வில்லினுடைய முனைகள் நெருக்கமாக இருந்தது போன்று. அப்படியானா ஒரு வில்லுங்கனை வச்சிருக்கிறோம், இன்னொரு வில்லுங்கனை வச்சு அதோடு ஒட்டி வச்சிருக்கிறோம், அப்போ அது எவ்வளோ நெருக்கமாக இருக்கும், இவ்வளோத்து நெருக்கத்தில் வந்துடும். இவ்வளோ நெருக்கத்தில் அது என்ன செய்யும், இரண்டு வில்லுகள் ஒட்டி இருக்கும் பொழுது இவ்வளோ நெருக்கம், நாம் ஒரு வில்லினுடைய முனை என்றால் இவ்வளோ குறைஞ்சபட்சம் இவ்வளோ தூரமாக அது வரும், அல்லது அதிகமாக இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய வில்லாக இருந்தால் அது பெருசாக போயிட்டு இருக்கும் அந்த இடைவெளி, அல்லது அதை விட நெருக்கமாக என்பது இப்படி வரும். ஆனால் இரண்டு வில்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வில் இங்கிருந்து இன்னொரு வில் இங்கிருந்து, அப்படியானால் இவ்வளோ நெருக்கமாக என்று வரும்பொழுது அவ்வா அதுனா அல்லது அதைவிட நெருக்கம் என்கிறான், அப்படியானால் அதைவிட நெருக்கம் என்பது இடைவெளி இல்லை என்று வருகிறது. அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன என்று ஒரு ஆரிஃபின் சொல்கிறாங்க, இதுக்கு என்ன பொருள், இதனுடைய பொருள் என்ன என்பதை அறிவதற்காக, அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் தெரிவதற்காகவே நான் 30 வருடங்கள் பலரையும் சந்தித்து கேட்டேன், எல்லா அறிஞர்களிடத்திலேயும் சென்றேன், எல்லா இமாம்களிடத்திலேயும் சென்றேன், எல்லா ஆரிஃபீன்களிடத்திலேயும் சென்றேன், சூஃபியாக்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலாம் சென்று 30 வருடமாக இந்த ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா என்பதற்கு என்ன விளக்கம் என்பது கேட்டேன், எனக்கு திருப்திகரமான விளக்கம் கிடைக்கவில்லை. 30 வருடங்களாக நான் தேடியும் கிடைக்கவில்லை. இறுதியாக அல்லாஹுவே அருள் பாலித்து அவனே என்னுடைய கல்வில் இலகாமாக்கி தந்தான். அது என்பதை என்ன என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுடைய முர்ஷிதுகள், ஷேக்மார்கள், நாதாக்களினுடைய வாயின் மூலமாக கேட்கப்பட வேண்டிய தகவல்கள். சரி, சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மிஅராஜின் போது அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. வந்து இறங்கினது கூட திருப்பி நேராக மேராஜுக்கு போயிட்டு நேராக அவங்க என்ன செய்யல, பைத்துல் முகதஸுக்கு வந்தது, வரலாறு பைத்துல் முகதஸுக்கு வந்தாங்க, ஆனால் வானிலிருந்து இறங்கியது பைத்துல் முகதஸ் அல்ல என்கிறார்கள். சீனாவினுடைய ஒரு பகுதிக்கு வந்து போனதாக வரலாறு சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. இந்த பகுதிக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்பதற்காகவே ஒரு பகுதியினர் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள், கபூர்களை எல்லாம் தோண்டி வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த மேராஜினுடைய தகவல்களிலே நம்முடைய அப்பா சதகுத்துல்லா அப்பா ஒலியுல்லா நாயகம் ரதியல்லாஹு தான் அவர்கள் அற்புதமான தகவலை சொல்கிறாங்க. அவர்களுடைய அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய நாவு அவர்களுடைய நாவு அல்ல, கண்மணி நாயகத்தினுடைய நாவு அது. ஏனென்றால் அவங்களுடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது சொல்கிறாங்க, நாம் சில சமயங்களில் அந்த முஞ்சித் என்று சொல்லக்கூடிய டிக்ஷனரி இல்லாமல் அதற்கு விளக்கம் சொல்ல முடியல, அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், புதிய புதிய வார்த்தைகள். இந்த வார்த்தை இன்றைக்கி அரபு இலக்கியம் படைத்தவர்களிடத்தில் கொடுத்தாலும் கூட சட்டுன்னு விளக்கம் சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய தகவல்களை புதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு வார்த்தைக்குள்ளே எத்தனையோ விளக்கங்களை உள்ளே வச்சுருக்கிறாங்க, அவ்வளவு. இந்த அதனுடைய வித்ரியா அவனுடைய செய்திகளை நாம் பார்த்தால் அதில் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனுடைய விளக்க உரை இத்ரியா என்று இருக்கிறது, அந்த இத்ரியாவில் இந்த விவரம் எல்லாம் இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனாவினுடைய ஒரு பகுதிக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஹேர் அருமையானவர்களே, அப்படி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற போது சொர்க்கத்தை பார்க்குறாங்க. சொர்க்கத்தில் 4 ஆறுகள் ஓடுவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீராறு மிம்மாயினாஸ், நீராறு ஓடுகிறது, மது ஆறு ஓடுகிறது, தேனாறு ஓடுகிறது, பாலாறு ஓடுகிறது என்றெல்லாம் சொல்கிறான். அவ மின் ஹம்ரின், மது ஆறு என்று சொன்னால் போதை இல்லாத, லா ஹவுல ஃபீஹா என்று அதில் எழுதுவாங்க. ஆயத்திலையும் வேறு இடங்களிலே அந்த செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். போதை இல்லாத ருசிகரமான பழச்சாறுகள் அது, அவ்வளோ பழச்சாறு, அவ்வளோ பழச்சாறே ஆறாக ஓடுதுன்னா எப்படி இருக்கும். இப்போ நாம் ஒவ்வொரு பழச்சாறை குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அங்கே ஆறாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய அற்புதத்தை அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கிறான், அங்கே வைத்திருக்கிறான். அந்த ஆறுகளை எல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது கேட்குறாங்க, பக்கத்தில் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க, ஜிப்ரயீலே இந்த ஆறுகள் எல்லாம் எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறது எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறது? எவ்வளோ அற்புதமான, என்னுடைய அங்கேயும் பாருங்கள், என்னுடைய உம்மத்துக்களெல்லாம் இதில் குடிக்கணும், இந்த நீர் அறில் குடிக்கணும், இந்த பால் அற குடிக்கணும், மது அறில் குடிக்கணும், தேனாரை குடிக்கணும், அங்கேயும் நம்ம நினச்சி பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை நினைத்து பார்க்காத இடமும் இல்லை, நேரமும் இல்லை, எல்லா நேரங்களிலும் நினைத்து பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவரைத்தான் நமது நபியாக நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் பெற்ற பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நசீப் சர் ஹைர், அருமையான அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு ஞாபகத்தை தந்திருக்கிறான். அந்த வகையில் அவங்க கேட்குறாங்க, இந்த ஆறுகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? இப்போ ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் ஒன்று இருக்குதானே செய்யும், மண்பாள் அந்த உற்பத்தியாகக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த ஆறுகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே எனக்கு தெரியாது, நான் எனக்கு என்ன என்ன அறிந்த காலத்திலிருந்து பார்க்குறேன், இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இது எங்கிருந்து வருதுங்கிறத எனக்கு தெரியாது, ஓடிக்கிட்டு தான் இருக்கிறது என்று சொன்னதும் ஒரு மலக்கு வந்து நின்னாங்க, நாயகமே உங்களினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். எங்கிருந்து வருதுன்னு நீங்கள் பார்க்கணுங்கிறீங்க இல்லையா, அதை உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், வாருங்கள் என்று அழைத்து போகிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகலை, ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் உத்தரவு. ஏனென்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாத எதுவும் இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வின் விருப்பம். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான், எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறான், கற்றுக் கொடுத்தான். ஆக அந்த அடிப்படையில் போகிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் போனேன் ஒரு மரத்தடியில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க, நின்றால் தூரத்தில் நாயகமே பாருங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு பெரிய கட்டிடம், ஒரு குப்பா. அந்த குப்பா எப்படி இருக்குன்னா மாணிக்கம் மரகதம் அழகு, அதை வர்ணிப்பது என்றால் முடியாத ஒன்று. அவ்வளவு அழகாக ரப்புல் ஆலமீன் அந்த குப்பாவை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த குப்பாவினுடைய அளவு என்ன தெரியுமா? சரதான் சொல்கிறாங்க, குப்பாவினுடைய அந்த பெருசு எவ்வளோ பெருசாக இருந்தது என்று சொன்னால், உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் மலக்குகள் எல்லாம் அந்த குப்பாவுக்கு மேலே ஏறுனா ஒரு பெரிய குப்பாவுக்கு மேலே ஒரு சின்ன குருவி உட்கார்ந்த மாதிரி இருக்குமா? இப்போ அல்லாஹ்வுடைய படைப்பை பாருங்கள், கற்பனை கூட எட்ட முடியாத அதிசயங்கள்லாம் அல்லாஹ் ஆகிரத்தில் வைத்திருக்கிறான். அதையெல்லாம் கண்கொண்டு பார்க்கும் பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர் பிள்ளை மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. ஆக இவ்வளோ பெரிய குப்பா, அந்த குப்பாவுக்கு மேலே அல்லாஹ்வினுடைய படைப்பாகிய மனிதர்கள் ஜின்கள் இவர்களையெல்லாம் அது உட்கார வைத்தா ஒரு பெரிய மலைக்கு மேலே ஒரு பட்சி ஒரு பறவை உட்கா சின்ன பறவை உட்காந்த மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமாக இருந்தது. இதற்குள்ளிருந்து தான் நாயகமே அந்த ஆறுகள் உற்பத்தி ஆகிறது என்று சொன்னதும் நான் மட்டும் அங்கே போனேன், அந்த மலக்கும் வரல, இப்போ அவங்க மட்டும்தான் போகிறாங்க, வேறு யாரும் இல்லை. அப்போ அதை பார்த்தது சரலாசனுடைய கண்கள் மாத்திரம்தான், வேறு யாரையும் பார்க்கல, அவங்களுடைய கண்களுக்கு மாத்திரமே எல்லாவற்றையும் அல்லாஹ் காண்பித்தான். அல்லாஹ்வை பார்த்த கண்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ்வையே பார்த்த கண்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா? எனவே அவர்கள் இங்கே சென்றார்கள். அவங்க சொன்னாங்க, பெரிய வாயல் இருந்தது, அதில் தங்க பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது, பூட்டே தங்கமாக இருக்குது என்று அது தானாக திறந்து கொண்டது. நான் உள்ளே போனேன், அந்த கட்டிடத்தினுடைய அழகோ அழகு, அவ்வளவு அற்புதமும் அவ்வளவு சிறப்பும் அவ்வளவு பொலிவுமாக இருந்தது. அதிலே நான்கு தூண்கள் இருந்தது, ஒரு தூணிலே பிஸ்மி என்று எழுதப்பட்டிருந்தது, இன்னொரு தூணிலே அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது, இன்னொரு தூணிலே அர் ரஹ்மான் என்று எழுதப்பட்டிருந்தது, இன்னொரு தூணில் அர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த நான்கு தூண்கள் பிஸ்மி என்று எழுதப்பட்ட அந்த மீம் இருக்கிறது அல்லவா, அந்த மீமில் இருந்து தான் நீராறு உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த பிஸ்மி என்று எழுதப்பட்ட அந்த பே சி மீம் இருக்குது, அந்த மீமில் இருந்து தான் நீராறு உருவாகி கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக பாலாறு அல்லாஹ் என்ற அந்த ஹேயிலிருந்து உருவாகி வருகிறது. அர் ரஹ்மான் என்ற அந்த மீமிலிருந்து தேனாரும், அர் ரஹீம் என்ற மீமிலிருந்து மதுவாறும் உருவாகி வருவதை நான் பார்த்தேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போ இவங்க இதோடு முடிக்கிறாங்க. ஆனால் ஆரிஃபீன்கள் அல்லாஹுவை அவனுடைய திருத்தூதர் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருந்த ஆரிஃபீன்கள் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அவன் ஏகன், ஒருவன் இல்லையா, அதனால் அதிலிருந்து என்ன செய்கிறது, நீராறு ஒரு பக்கமாக உருவாகிறது, பிஸ்மியிலே மீம் இருக்கிறது, மீன் அர் ரஹ்மான் அதிலே மீம் இருக்கிறது, அர் ரஹீம் அதிலே மீம் இருக்கிறது, ஆக மூன்று மீம்கள், முஹம்மதிலே மூன்று மீம் இருக்கிறது. ஆக அங்கே உற்பத்தி ஆகும் தலவுமே அல்லாஹும் ரசூலுமாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடு அவங்க முடிச்சு பல செய்திகளை சொல்கிறாங்க. அந்த இன்னும் சில பேர் அதனுடைய சொல்கிறாங்க, நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். ஆக இந்த மூன்று மீம், அல்லாஹ் என்பது ஒரே ஒரு இடத்துலேருந்து அது வருது, அந்த ஹேயிலிருந்து. மீண்டும் மூன்று மீம்கள் இருந்து வருகிறது. முஹம்மதில் மூன்று மீம் இருக்கு, மீம் இருக்கிறது. ஹே முஹம்மத் ஷத்து உள்ள மீம் என்றால் ரெண்டு, ரெண்டு மீம் சேர்ந்தால் ஆக முஹம்மத் என்பதிலே மூன்று மீம்கள் இருக்கிறது. அங்கேயும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வெளிப்பாடு தான், அவர்களுடைய வெளிப்பாடு தான், அங்கேயும் அவர்களுடைய லுஹூர் தான் அங்கே நடந்திருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு நிச்சயவார்கள் சொல்லுகிறார்கள். ஆக இப்படி இந்த யார் அதை செல்லலாளி நபர்கள் சொல்லும் பொழுது யார் அதிகமாக பிஸ்மில்லாவை அவர் உலகத்திலே வாழும் காலத்தில் சொல்லி வருகிறாரோ அவர் இந்த நான்கு ஆறுகளிலிருந்தும் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெறுவார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அதில் ஆக்கி வைப்பானாக. ஆக இவ்வளவு பெரிய சிறப்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு இருக்கிறது என்பதற்கு இவைகளெல்லாம் நீண்ட நெடிய சான்றுகளாக இருக்கிறது. ஆகவே அருமையான பெருமக்களே, சங்கைக்குரியவர்களே, பிஸ்மில்லாஹில் பிஸ்மி இஸ்மு என்பது சரி, அடுத்தது அல்லாஹ் என்பது. அல்லாஹை பற்றி சின்ன குறிப்பை மாத்திரம் நாம் சொன்னோம். அல்லாஹ் என்பது ஒரு பெயரா அல்லது அது தாத்திற்கு உரிய அடையாளமா என்றெல்லாம் விவரித்து அது அல்லாஹுவினுடைய தாத்தை மட்டும் குறிக்கக்கூடியது, அது தாத்த குறிக்கக்கூடியது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதெல்லாம் அவனுடைய சிஃபத்து என்ற பண்பை குறிக்கக்கூடியது. அவனுடைய அருள் எத்தகையது, அவனுடைய அன்பு எத்தகையது, அவனுடைய கனிவு எத்தகையது என்பதையெல்லாம் குறிக்கக்கூடியது. தாத்து என்பது அல்லாஹுவையே குறிக்கக்கூடியது. எனவே அல்லாஹுவை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது, மாறாக அல்லாஹ்வினுடைய பண்பை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். அல்லாஹ் எப்படி இருப்பான், அப்படி இருப்பானா, இப்படி இருப்பான், அப்படி சிந்திக்கிறதுக்கு நமக்கு அனுமதி தரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவன் உங்களினுடைய சிந்தனைக்கு உட்பட்டவன் அல்ல. யாரினுடைய சிந்தனையில் இப்போ நாம் உதாரணமாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோன்னு வச்சுக்கிடுவோம், அந்த வீடு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். சிந்தித்தால் ஒரு தடவை ஒரு கட்டத்தில் அது சரியாகவும் இருக்கலாம் அல்லது பிழையாகவும் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வர்றாரு என்று சொல்லும்பொழுது அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். நம்ம தெரிஞ்ச ஆட்களை நம்ம சிந்திப்போம், உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவராக இருக்குமோ, நேற்று பார்க்கணும்னு சொன்னாரு அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னால் இவர் பார்க்கணும்னு சொன்னாரு, அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ என்று நினைக்கிறோம். அப்படி நாம் கற்பனை படும் பொழுது அது சரியாகவும் இருக்கலாம் அல்லது பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி இப்போ உதாரணமாக இந்த காபாவை ஹரம் ஷெரீஃபை என்ன செய்ய போகிறாங்க, புதுப்பிக்க போகிறாங்க, அது எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணுறோம். இன்ஜினியருடைய கற்பனைகள் அது இப்படி இருக்கலாம், ஒரு உருவாக்கலாம், அப்படி அது சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை நீங்கள் எப்படி கற்பனை பார்த்தாலும் அது பிழையாகத்தான் அமையும், முடியாது. அது சாதாரணமாக தமிழில் சொல்லுவதே கடவுளாம் உள்ளத்தை கடந்தவன் என்ன செய்ய பெயர் வச்சிருக்கிறான். எனவே அதை யாராலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு ஜோதியானவன் என்றெல்லாம் பல செய்திகள் ஆரிஃபியங்கள் நமக்கு சொல்கிறாங்க. எனவே தான் கண்மணி செல்லலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹுவை சிந்திக்காதீங்க, அல்லாஹுவினுடைய சிஃபத்தை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய குதிரத்தை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய ரஹ்மத்தை, அருளை நீங்கள் என்ன செய்யுங்க சிந்திங்க. அவன் எவ்வளவு அருளாளுங்கிறத பாருங்கள், அர்ஹமுர் ராஹிமின்கிறத பாருங்கள், எவ்வளவு கிருபையாளுங்கிறத பாருங்கள். அதன் மூலமாக அவன் எவ்வளவு அருளும் அன்பும் அழகும் பொலிவும் மிக்கவனாக இருக்கிறானோ அதுபோன்று நீங்களும் என்ன செய்யுங்க, அன்பாகவும் அருளாகவும் கனிவாகவும் இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தன்னுடைய சமூகத்தை பார்த்து என்ன செய்தார்கள், சொன்னார்கள். ஆக அவனுடைய அருள் எத்தகையது, அவனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்ப்போம். ஆக இன்றைய தினம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். எந்த கட்டத்திலும் எந்த சமயத்திலும் நீங்கள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பியுங்கள், அது உங்களுக்கு பரக்கத்து மிகுந்ததாக அமையும். யார் பிஸ்மில்லாவை கொண்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கவில்லையோ அது வீணானதாக பரக்கத்தற்றதாக ஆகிவிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இத்தகைய சிறப்பும் மாண்பும் மகத்துவம் மிக்க இந்த அற்புதமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனத்தை, வாக்கியத்தை ஒவ்வொரு தொடக்கத்திலும் நாம் சொல்லுவோமாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போமாக. அழகான முறையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத பிள்ளைகள் சொல்லும் பொழுது இந்த பூமியிலேயே நடக்கும் நல்லவர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிடுகிறோம் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிஸ்மியை கற்றுக் கொடுத்தா இந்த உலகத்திலே நடக்கக்கூடியவர்களில் நல்லவர்களில் நடக்கும் நல்லவர்களில் நீங்களும் ஒருவர் என்று குறிப்பிட்டு காட்டிய அந்த அடையாளத்துக்கு உட்பட்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.